SBS தமிழ். வணக்கம் சாந்தாஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கிறீர்கள்?
நலமாக இருக்கின்றோம். இன்றும் உங்களிடமிருந்து சுவையான செய்முறையை எதிர்பார்க்கின்றோம். ஒரு குழம்பு வகை, கறி வகை என்றால் நன்றாக இருக்கும் இல்லையா?
நிச்சயமாக. ஏனென்றால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. நாங்கள் குழம்பு என்று சொல்லும் போது அநேகமாக கத்திரிக்காய் குழம்பு, வெந்தய குழம்பு, இது போன்ற குழம்புகள் தான் நாங்கள் செய்வது வழக்கம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் மிக சுவையான பருப்பு உருண்டை குழம்பு. இது செய்முறை கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட அதை ரெண்டு வகையாக, ரெண்டு பிரிவுகளாக பிரித்து கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நான் தேவையான பொருட்களை விரைவாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய செய்முறை, ஏனென்றால் இல்லாவிட்டால் நீங்கள் மறந்து விடுவீர்கள். இது ஓரளவு நீண்ட பட்டியல்தான். தேவையான பொருட்களை பார்ப்போம். முதலாவதாக பருப்பு உருண்டை ஒன்று, அடுத்தது வந்து குழம்பு. முதலில் நாங்கள் குழம்பை தயார் செய்து கொள்வோம். அந்த குழம்பு தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களை இப்போது சொல்கிறேன். சிறியதாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று, பூண்டு 5 அல்லது 6 பல், சிறு துண்டுகளாக நறுக்கிய தக்காளி ஒன்று, ஒரு சிறிய எலுமிச்சம் பழ அளவிலான புளி. இந்த புளியை 1 கப் தண்ணீரில் நீங்கள் கரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிளகாய் பொடி 3 மேசைக்கரண்டி. மிளகாய் பொடி என்று நான் இங்கு சொல்லும் போது இது வந்து தனி மிளகாய் பொடி, இதில் வேறு எந்த பொடியும் சேர்க்கப்படாததாக இருக்க வேண்டும். இது 3 மேசைக்கரண்டி. அடுத்ததாக கொத்தமல்லி பொடி, அதுவும் வந்து 3 மேசைக்கரண்டி. மஞ்சள் பொடி 1 தேக்கரண்டி, உப்பு 2 தேக்கரண்டிகள், தாளிப்பதற்கு கடுகு 1/2 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி. இவற்றுடன் கறிவேப்பிலையும் தேவைப்படுகிறது. தேங்காய் துருவல் 1 கோப்பை உங்களுக்கு தேவைப்படும். இந்த தேங்காய் துருவலோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தை சேர்த்து பட்டு போல முதலே அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது தவிர நல்லெண்ணெய் 3 மேசைக்கரண்டிகள், உப்பு தேவையான அளவு. இப்போது நாங்கள் குழம்பை கூட்டி அடுப்பில் கொதிக்க வைக்கும் போது பருப்பு உருண்டைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்யும் முறையை இப்போது பார்ப்போம். ஒரு வாணலியை அடுப்பில் ஏற்றி எண்ணெயை சூடாக்குங்கள். முதலில் கடுகு வெந்தயத்தை பொரிய விட்டு வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டு அதன் பின்னர் நறுக்கி வைத்திருக்கின்ற தக்காளி 1 சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள். இது சாதாரணமாக நாங்கள் எந்த ஒரு புளிக்குழம்பும் செய்வதற்கு தாளிக்கின்ற முறை. இது இதை போலதான் நாங்கள் தாளிப்போம். சிலர் வந்து இதில் சீரகமும் சேர்ப்பார்கள். ஆனால் இந்த செய்முறையில் நாங்கள் பெருஞ்சீரகம் சேர்ப்பதால் சின்ன சீரகம் இங்கு நாங்கள் சேர்ப்பதில்லை. அடுத்ததாக தக்காளி வதங்கும் போதே மஞ்சள் மிளகாய் கொத்தமல்லி பொடிகளை சேர்த்து வதக்கி தயாராக வைத்திருக்கும் புளிக்கரைசலை சேர்த்து கொதி வரும்போது அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் சோம்பு கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வாணலியை மூடி மிதமான சூட்டில் கொதிக்க விட வேண்டும். தாளித்த பின்னர் எல்லா பொடி வகைகளையும் சேர்த்து அரைத்து வைத்த தேங்காயையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட வேண்டும். இரண்டாவது செய்முறையான பருப்பு உருண்டையை இப்போது நாங்கள் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். துவரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 மேசைக்கரண்டி, மிக பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, மிக பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய பூண்டு 3 பல், தேங்காய்ப்பூ 1 கப், பெருஞ்சீரகம் 1/2 தேக்கரண்டி, கருவாப்பட்டை 1 துண்டு. இந்த பெருஞ்சீரகத்தையும் கருவாப்பட்டையையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ரெண்டையும் ஒரு சின்ன உரலில் அல்லது மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தனி மிளகாய் பொடி 1 மேசைக்கரண்டி. இதற்கும் தேவையான அளவு நீங்கள் உப்பை சேர்த்து கொள்ளலாம். செய்முறையை பார்ப்போம். இப்போது குழம்பு கொதித்து கொண்டிருக்கின்றது அடுப்பில். நீங்கள் தயார் செய்ய போவது பருப்பு உருண்டை. இந்த 2 பருப்பு வகைகள் சொன்னேன். 1 வந்து துவரம்பருப்பு, கடலை பருப்பு. இது 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். 2 மணி நேரம் ஊறிய இந்த பருப்பு வகைகளை நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சாதாரண பருப்பு வடைக்க அரைப்பது போல அரைக்க வேண்டும். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் மெதுவாக, சாஃப்டாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். பருப்பை நீங்கள் நன்றாக அரைத்து வைத்து கொண்டு ஒரு வாணலியை சூடாக்கி அந்த வாணலியில் நீங்கள் தேங்காயை வறுத்து அதில் அந்த பெருஞ்சீரகம் கருவாப்பட்டை தூளையும் சேர்த்து அது வறுபடும் போதே நீங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றையும் அதில் சேர்த்து ஓரளவு லேசாக, அதாவது ஒரு வாசனை வரும் வரை மட்டும் நீங்கள் அதை வறுத்தெடுத்து அந்த கலவையை இந்த அரைத்து வைத்திருக்கின்ற பருப்பு கலவையோடு நீங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்து அதை நன்கு பிசைந்து கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள். இது வந்து சாதாரணமாக நீங்கள் பருப்பு வடை செய்வதை யோசித்து பாருங்கள், ஏறக்குறைய அதே முறையில் தான் இதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் பதம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். இப்போது குழம்பு கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த கொதித்து கொண்டு இருக்கின்ற குழம்பில் நீங்கள் இந்த அரைத்து வைத்ததை சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து ஒவ்வொன்றாக அதில் பக்கம் பக்கமாக வைக்க வேண்டும். ஒன்றின் மேல் ஒன்று விழும்படி வைக்க வேண்டாம். கரண்டியை போட்டு கிண்டவும் வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த சட்டியை கொஞ்சம் அசைத்துத்தான் அதை அப்படியே வேக விட வேண்டும். அது நன்கு வெந்து எண்ணெய் திரண்டு வரும்போது நீங்கள் அந்த பருப்புருண்டை குழம்பை அடுப்பிலிருந்து இறக்கிவிடலாம். இந்த குழம்பு இன்று நாங்கள் செய்தால் இன்றே சாப்பிடுவதை விட இதை வைத்திருந்து மறுநாள் சாப்பிட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் எந்த ஒரு உணவு வகையோடு வேண்டுமானாலும் நீங்கள் இதை சேர்த்து உண்ணலாம். செய்து பார்த்து சாப்பிட்டு விட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.
கேட்கும் போதே பசிக்கின்றது. நிச்சயம் செய்து பார்க்கின்றோம். மிக்க நன்றி சாந்தா ஜெயராஜ் அவர்களே. அடுத்த முறை ஒரு வித்தியாசமான செய்முறையோடு சந்திப்போம்.
நிச்சயமாக ரேணுகா, மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.